நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தொடர்வது கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் கால்நடை மருத்துவர் கே சிவகுமார் அவர்களின் கருத்துக்கள்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலமாக விவசாயிகளுக்கு வந்து இந்த வெள்ளாடு வளர்ப்பு தொழிலை பற்றி அதிகமாக வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு. விவசாயிகள் வந்து வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப அது சம்பந்தமான தகவல்கள் எங்கே கிடைக்கும், இது சம்பந்தமான பயிற்சிகள் எங்கே கிடைக்கும், ஒரு பண்ணை லாபகரமாக எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி நடத்துறது அப்படிங்கிற சம்பந்தமாக நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குது. இயற்கையாக வந்து வெள்ளாடுகளை வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்திட்டு வந்தோம். இப்போ மேய்ச்சல் நிலமெல்லாம் குறைஞ்சி போச்சு. அடுத்தபடியாக பார்த்தா இப்போ இந்த வெள்ளாடுகளை வந்து நம்ம வந்து கட்டாயமாக வந்து நம்ம ஒரு மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையோ இல்லை கொட்டில் முறையிலையோ நம்ம ஆடுகளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் உருவாயிருக்கு. நம்ம விவசாய பூமியில் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தனியாக வந்து அதை ஒதுக்கி இந்த பசுந்தீவன் உற்பத்தி வந்து நம்ம செஞ்சு வெள்ளாடுகளை வளர்க்கணும். இந்த வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது விவசாய பூமியை ஒதுக்கி பசுந்தீவன் உற்பத்தி செய்கிறது. இந்த பசுந்தீவன் உற்பத்தி செய்யும்போது ஒரு ஏக்கர் நீங்கள் பசுந்தீவனை உற்பத்தி செய்யலான்னா அதில் வந்து ஒரு அரை ஏக்கர் கம்பு நேப்பியர் வீரிய ஒட்டுரகப்புல் கோணாலு, இன்னொரு கால் ஏக்கரா வந்து தீவன சோளம் கோஎஃப்எஸ் 29 சொல்லி ஒரு ரகம் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். இதுபோக இன்னொரு கால் ஏக்கரா வந்து பயிர் வகை பசுந்தீவனம், குறிப்பாக வந்து வேலி மசால், குதிரை மசால் இந்த மாதிரி நம்ம சாகுபடி செய்யலாம். இது போக வந்து வாய்க்கால்களில் வரப்புகள்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா மல்பெரி, அகத்தி, சவுண்டல், கிளிரசீடியா இதையெல்லாம் நீங்கள் பயிரிடலாம். இயற்கையாகவே இந்த மரவகை பசுந்தீவனம் எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து புரதம் அதிகம். அப்போ இந்த மாதிரி பசுந்தீவன மாதிரிகளை வந்து நம்ம வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம வெள்ளாடுகளை வளர்க்கணும். சாதாரணமாக இந்த வெள்ளாடுகளை வந்து நம்ம வாங்கும்போது சந்தைகளில் வாங்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். சந்தைகள்லேயோ இல்லை வியாபாரிகிட்டையோ வாங்கக்கூடாது. வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தைகளில் ஆடுகளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு விற்பனை பண்ணிடுறாங்க. சந்தைங்கிறது வந்து எல்லா கால்நடைகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஏதாவது ஒரு ஆடுக்கு ஏதோ ஒரு நச்சுயிரியோ இல்லை நுண்ணுயிரி கிருமிகள் பாதித்து நோய் இருக்கக்கூடிய ஆடு அந்த சந்தைக்கு வந்ததுன்னா அந்த ஆடு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் அங்கே பண்ணை சந்தையில் தங்குது. மற்ற ஆடுகள் பக்கத்தில் நாம் வந்து அதை வந்து கட்டி வைக்கிறோம். இந்த நுண்ணுயிரிகள் நச்சுயிரிகள்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஆடுகளோட உடம்புகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆடுகளை வந்து நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணையில் கட்டி வைக்கும்போது ஒரு வாரம் 10 கழித்து தான் இந்த நோய் அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் சந்தைகளில் கண்டிப்பாக ஆடுகளை வாங்கக்கூடாது. அடுத்தபடியாக இப்போ வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பிற மாநிலங்கள்லேருந்து ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் உயர்ந்த இன ஆடுகள், இதை நாம் வளர்த்தோம்னா உடல் எடை அதிகமாக வருது, இதை நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணையை வந்து ஒரு உருவாக்கி அதில் வந்து ஆடுகளை வச்சு விற்பனை பண்ணுறாங்க. சாதாரணமாக இந்த ஆடு வாங்க போகும்போது நம்ம ஆடுகளை எங்கே வாங்கணும்னா முதல்ல வந்து தெரிஞ்ச பண்ணைகளில் ஒரு 2 ஆடுகளை வளர்த்து அனுபவம் இருக்கிற பண்ணைகளில், தடுப்பூசி குடற்புழு நீக்கமெல்லாம் முறையாக செஞ்சிட்ருக்கிற பண்ணைகளில், ஆடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பசுந்தீவன் உற்பத்தி செஞ்சிட்ருக்கிற பண்ணைகளில் நம்ம ஆடுகளை வாங்கலாம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 30 ஆடு அதோடய குட்டிகளை வந்து நீங்கள் வளர்க்கணுன்னா அதுக்கு 1 பசுந்தீவன் உற்பத்தி செய்யணும். அப்போது ஒரு விவசாயி வந்து நீங்கள் வந்து ஆடுகளை வாங்க போகும்போது அந்த ஆடு வச்சுருக்கிற பண்ணையாளர்கிட்ட விற்பனை செய்கிற பண்ணையாளர்கிட்ட என்ன கேட்கணுன்னா நீங்கள் முதல்ல எத்தனை ஆடுகளை வச்சு பண்ணை ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ வருஷமாக இந்த பண்ணை நடத்திட்டு வர்றீங்க, இந்த ஆடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பசுந்தீவன் உற்பத்தி அவர் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாலே அவர் வந்து இந்த ஆடுகளை முறையாக பண்ணையில் வச்சு நடத்திட்டு வர்றாரா இல்லை சந்தைகளில் பிற இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறாராங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டையாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிராமங்கள்லேயே இருக்கிற பெட்டையாடுகள் நாட்டு ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். சாதாரணமாக இந்த நாட்டு பெட்டையாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாய் 2 குட்டி 3 குட்டி போடுற பாரம்பரியம் இருந்ததுன்னா இதனோட குட்டிகளும் வந்து 2 குட்டி 3 குட்டி போட வாய்ப்புகள் அதிகம். கிடாயை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு உயர்ந்த ரக கிடாயை தேர்ந்தெடுக்கலாம். சாதாரணமாக இப்போ கிடாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உயர்ந்த இன கிடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலச்சேரி கிடாயை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். தலச்சேரி வந்து இயற்கையாகவே நம்ம அண்டை மாநிலமான கேரளாவிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உற்பத்தியானது. நம்ம கோவை மாவட்டம் மட்டும் இல்லை, பிற மாவட்டங்கள்லையும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த தலச்சேரி கிடாய் நம்ம நாட்டாடுகள் கூட கலப்பினமாகிருக்கு. தலச்சேரி கிடாயே இல்லை முழுமையான ஆடுகளே வந்து பண்ணையாக வந்து உருவாக்கி அது நல்ல முறையில் வந்து நம்ம சீதோஷ்ண சூழ்நிலைக்கு வந்து நல்ல முறையில் வந்து வளர்ந்து நல்ல உற்பத்தி திறனும் அதில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு தலச்சேரி கிடாய் அதனுடைய தாய் வந்து இரண்டு குட்டி மூணு குட்டி போடுற பாரம்பரியம் இருக்கிற மாதிரி வாங்கும் பொழுது அந்த கிடாய் மூலமாகவும் இரண்டு குட்டிகள் போடுற பாரம்பரிய பண்பு வந்து நம்ம பண்ணைக்கு வருது. அப்படி இந்த பசுந்தீவன உற்பத்தி வந்து அதிகமாக வந்து பயிர் வகை பசுந்தீவனங்கள் இந்த மர வகை தீவனங்கள் எல்லாம் நிறைய கலந்து நம்ம உற்பத்தி செய்யும் பொழுது இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது புரதம் அதிகமாக சேரும் பொழுது ஆடுகளுடைய உடல் எடை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த மரபு வழி பண்புகளால் இரண்டு குட்டி போடுற பாரம்பரியம் இருக்கிற ஆடுகளையும் கிடாயையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது குட்டிகள் அதிகமாகவும் ஈன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இந்த தடுப்பூசி குடற்புழு நீக்கம் இதெல்லாம் பண்ணி நல்ல முறையில் நடத்திட்டு வர்ற பண்ணைகளில் போய் பார்த்து தெரிஞ்சு அந்த விற்பனை செய்கிற பண்ணையாளர் கூட நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு பண்ணை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தற்காலிகமாக வந்து இந்த ஆடுகளை பிற மாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு விற்பனை செய்யக்கூடிய அந்த பண்ணைகளில் வந்து நம்ம ஆடுகளை வாங்கிறது தவிர்க்கிறது நல்லது. சாதாரணமாக வந்து இந்த தலச்சேரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு குட்டி போடுற பாரம்பரியமும் பால் அந்த தாய் ஆடுகள் பெட்டை ஆடுகள் பால் அந்த குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தியும் போதிய அளவு இருக்கும், உடல் எடையும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தலச்சேரி கிடாயை வச்சு நம்ம நாட்டு ஆடுகளை கூட ஒரு கலப்பினம் உருவாக்கினாலே வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்கும். அதனால் விவசாயிகள் வந்து ஒரு ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணுன்னா இந்த மாதிரி நாங்கள் சொன்ன இந்த வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் பயன்படுத்தி ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.
கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் கால்நடை மருத்துவர் கே சிவகுமார் அவர்களின் கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.